الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حمید مجید. باب ما امر به من اتباع سنتی و سنت الخلفاء الراشدین. அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் சில சட்டத்திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறது. ஹராம், ஹலால், பருளு, வாஜிபு, சுன்னத்து, மக்ருஹு, இவைகளை ஒரு முஸ்லீம் எப்படி கண்டுபிடிப்பது என்றால் அதை அல்லாஹ்வுடைய வஹியில் இருந்துதான் கண்டுபிடிக்க முடியும். அல் குர்ஆன் அல்லது அஸ் சுன்னா ஹதீஸ், இந்த இரண்டில் இருந்துதான் இந்த சட்டத்திட்டங்களை ஒரு முஸ்லீம் எடுக்க வேண்டும். இது அல்லாதவைகளில் இருந்து இந்த மார்க்க விடயங்களை எடுக்கக்கூடாது. விடயம் இவ்வாறு இருக்க, அதிகமான மக்கள் இந்த வஹியாகிய அல் குர்ஆன் அல் ஹதீஸ் இந்த இரண்டே விளங்குகின்ற விஷயத்தில் நேர்வழியிலிருந்து அவர்கள் பிறண்டு போயிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, அல்லாஹ் அல் குர்ஆனில் நீங்கள் அல்லாஹ்வின் கயிற்றை பிடித்து ஒரு கூட்டமாக இருங்கள் என்று சொல்லுகின்றான். இதற்கு எந்த விளக்கமும் எடுக்காமல் அந்த ஆயத்தின்படி அமல் செய்வதாக இருந்தால் யார் யார் தன்னை முஸ்லீம் என்று கூறுகின்றாரோ அவர் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்கணும். ஆனால் அந்த ஆயத்தை இவங்க வேறு விதமாக விளங்கி ஒரு கூட்டமாக இருக்கணும், உண்மை பிரியக்கூடாது, உண்மைதான், ஆனால் இது ஹிலாபத்தில் தான் நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த உம்மத்து பல பிரிவுகளாகவே இருந்து அப்படியே வழிகேட்டிலே போய் நரகத்துக்கு செல்கிறார்கள். அப்ப இந்த ஆயத்துக்கு இவர்கள் கொடுத்த இந்த விளக்கம் இது குர்ஆன் ஹதீஸில் இல்லை, இவருடைய சொந்த விளக்கம். இதேபோன்று ஒரு ஹதீஸை நாம் எடுத்து பார்க்கலாம். எவருடைய கழுத்தில் பைஅத்து இல்லையோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம். அப்ப இந்த ஹதீஸை ஒருவர் படித்தால் தன்னை முஸ்லீம் என்று கூறுகின்ற ஒவ்வொருவரும் உடனே சென்று அந்த கூட்டத்தில் பைஅத்தை செய்து சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இதற்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்து ஹதீஸ் உண்மைதான் ஆனால் பைஅத் என்பது ஹிலாபத்தில் தான் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த பைஅத்தை செய்யாமல் அப்படியே வழிகேட்டில் இருந்து மரணித்து நரகத்துக்கு செல்கிறார்கள். எனவே இந்த குர்ஆன் ஹதீஸை இந்த விளங்குகின்ற விஷயத்தில் இப்படியான பிழைகளை விடுகின்ற காரணத்தினால் அதிகமான மக்கள் இந்த நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி முழு உலகமே வழிகேட்டில் போன ஒரு விடயத்தை இந்த பாடத்தில் நான் விளக்க விரும்புகின்றேன். ஒரு ஹதீஸை பிழையாக விளங்கி முழு உலகமும் வழிகேட்டிலே போய்விட்டது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய எங்களை தவிர அது அந்த ஹதீஸை வாசித்து இந்த ஹதீஸை பிழையாக விளங்கி உலகத்தில் எத்தனை கூட்டங்கள் வழிகேட்டில் இருக்கிறார் என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஆற்றிய உரை, அந்த உரை அந்த ஹதீஸுக்கு இந்த கிதாபு சுன்னா என்ற இந்த கிரந்தத்தில் அதனுடைய ஆசிரியர் ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார். பாபுமா உமிர பிஹி மின் இத்திபா இ சுன்னத்தி வ சுன்னத்தில் குலபாய் ராஷிதீன். நபியுடைய சுன்னத்தையும் நேர்வழி நிற்கும் குலபாக்களின் சுன்னத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட பாடம் என்று போட்டிருக்கிறான். கிதாபு சுன்னா என்ற ஹதீஸ் கிதாப், அதுல இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. இந்த மக்கள் பிழையாக வழங்கி வழிகேட்டிலே போன இந்த ஹதீஸ், அந்த ஹதீஸ் எது? எர்பா இப்னு சாரியா என்ற சஹாபி கால் வக்கான மினல் புக்காயின். இடையில இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இந்த சஹாபிக்கு பின்னால் உள்ள தாபியை சொல்லுகின்றார், இந்த எர்பால் என்ற சஹாபி அதிகமாக அழக்கூடியவர்களாக இருந்தார்களாம். இந்த மார்க்கத்தை நினைச்சு, சொர்க்க நரகத்தை நினைச்சு பயான்கள் நடக்கும்போது அதிகமாக அழக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் என்று இடையில அவங்க சொல்றாங்க. அந்த சஹாபி அறிவிக்கின்றார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் கதால், ஒருமுறை ஃபஜ்ர் தொழுகையை தொழுதார்கள். தொழுதுவிட்டு சும்மா அக்பல அலைனா பிவஜிஹி, எங்களை நோக்கி திரும்பினார்கள். ஃபவஅனா மௌஇலதன் பலீகதன், மிகவும் உருக்கமான ஒரு பயானை செய்தார்கள். தரஃபத் மின்ஹா அல் அயுன், அவருடைய உரையை கேட்டு கண்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தன. வஜிலத் மின்ஹல் குலூப், அந்த உரையை கேட்டு உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்தன. ஃபகால ரஜுலுன் யா ரசூலல்லாஹ், அப்போது ஒரு மனிதர் எழுந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, கஅன்ன ஹாதிஹி மௌஇலத்து முவத், இது விடைபெற்று செல்லக்கூடிய ஒருவர் ஆற்றுகின்ற உரையை போன்றிருக்கின்றதே என்று சொல்லிவிட்டு சொன்னார், எங்களுக்கு நல்ல ஒரு உபதேசம் செய்யுங்கள். அது என்ன பயான் அவர்கள் செய்தது? இவருடைய கண்கள் இந்த கண்ணீரை வடித்து உள்ளங்கள் நடுநடுங்கியதற்குரிய காரணம் அந்த பயான் என்ன? அது இந்த ஹதீஸில் வரவில்லை. எங்களுக்கு நல்ல ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சொன்ன ஹதீஸ் தான் பின்னால் வருகிறது. அது என்ன சொன்னார்கள்? இத்தகுல்லா, உபதேசம் செய்யும்படி சொல்கிறீர்கள், முதலாவது நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அலைக்கும் பிஸ்ஸம்இ வத்தாஅ, நீங்கள் செவிமடுங்கள், கட்டுப்படுங்கள். வஇன் அப்தன் ஹபஷியன், ஒரு நீக்கரோ அடிமை உங்களுக்கு அமீராக இருந்தாலும் சரி. வஇன்னஹு மன் யஇஷ் மின்கும் பாதி, நிச்சயமாக உங்களில் ஒருவர் எனது மரணத்திற்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஃபஸயரா இஹ்திலாஃபன் கதீரா, அதிகமான கருத்து மோதல்களை காண்பார். அந்த நேரத்தில் அலைக்கும் பிஸ்ஸுன்னதி, உங்களுடைய கடமை என்னுடைய சுன்னத்தை பிடிப்பதும், சுன்னத்தில் ஹுலஃபாயி மின் பாதி, எனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஹுலஃபாக்களுடைய சுன்னத்தையும் பிடிப்பது கடமை. அந்த ஹுலஃபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி காட்டப்பட்டு நேரான வழி இருக்கக்கூடிய குலபாக்கள். அல்லு அலேஹா பின் நவாஜிஸ், இந்த சுன்னாவை உங்களுடைய கடவாய் பற்களால் பிடித்துக் கொள்ளுங்கள். உமூர், மார்க்கத்தில் புது புது விடயங்களை உருவாக்குவதை நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடாகும். வேறொரு அறிவிப்பில் சின்னார், அந்த ஒவ்வொரு வழிகேட்டில் உள்ளவர்களும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று இருக்கிறது. அப்ப இது சஹீஹான ஒரு ஹதீஸ், உபதேசம் செய்ய சொல்லும் போது சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸ பிழையாக விளங்கி உலகத்தில் நாலு விதமான கூட்டங்கள் இருக்கிறாங்க. அதுல மூணு கூட்டம் வடிகட்டிலே போயிட்டு ஒரு கூட்டம் மட்டும் அதை சரியாக விளங்கி நேர் வழியில் இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ் என்ன விளங்குது சொன்னாங்க, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், அமீருக்கு செவி மடுங்கள், கட்டுப்படுங்கள். அந்த அமீர் எப்படிப்பட்ட ஆளாய்ந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. வேறொரு ஹதீஸ்ல வருது, அவருக்கு என்ன நிபந்தனை என்றால், அவர் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து வழிநடத்தக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கணும். ஆனால் பிரிவுகளில் 15 நிபந்தனைகள் மட்டும் வைத்திருக்கிறார்கள் அந்த அமீருக்கு. அது ஒன்றுமே குர்ஆன் ஹதீஸில் உள்ளது அல்ல. குர்ஆன் ஹதீஸில் உள்ள நிபந்தனை அவருக்கு என்னவென்றால், குர்ஆன் ஹதீஸை கொண்டு வழிநடத்தக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கணும். இதுதான் நிபந்தனை. அவர் பெரிய ஆளாயிப்பார், சின்னங்களாயிருப்பார், விரல்கள் வெட்டப்பட்டிருப்பார், கருப்பாயிருப்பார், எப்படியும் அவர் இருப்பார், பிரச்சனை இல்லை. முஸ்லீம்களுடைய கடமை கட்டுப்படணும், அவருக்கு வழிபடணும், செவி மடுக்கணும், இதுதான். அப்ப இந்த மாதிரி சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உரையாற்றினோடனே சஹாபாக்களுக்கு இதை கேட்டு கண்ணால கண்ணீர் வடியுது, உள்ளங்கள் நடுங்கு. அவங்க நினைச்சா நபி அவங்க வஃபாத்தாக போறாங்க, அதனால்தான் இப்படி உருக்கமான பயானை செய்யறாங்க அப்படின்னு. அதான் ஒரு ஆள் எழும்பி எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கன்னு சொல்லவும் இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இதுல முக்கியமான விஷயம் இப்ப நாம எடுக்க போறது என்னன்னு கேட்டால், என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு பல கருத்து மோதல்களை பார்ப்பீர்கள். அந்த நேரத்தில் என்னுடைய சுன்னாவையும் நேர்வழியில் நிற்கக்கூடிய நேர்வழி காட்டப்பட்ட குலமாக்களுடைய சுன்னத்துகளையும் பின்பற்றுங்கள். சுன்னத்தையும் இந்த சுன்னாவே கடவாய் பற்களால் கப்பிக்கொள்ளுங்கள். புது புது விடயங்களை மார்க்கத்தில் உருவாக்காதீர்கள். அது வழிகேட்டிலே கொண்டு போய் நரகத்திலே தள்ளிவிடும் என்று சொன்னாங்க. அப்ப இதுல என்ன விஷயம் கேட்டா பாருங்க, இப்ப அலைக்கும் வி சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நபியுடைய சுன்னத்தினா விளக்க தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். சுன்னத்து என்று சொன்னால் அரபு மொழியில தரீகா, வழி, நபியுடைய வழி. அது எல்லாத்தையும் எடுக்க, தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, தாடி, மீச, அது இது எல்லாத்தையும் எடுக்க, கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் எடுக்க, இதுதான் சுன்னா. அப்ப இந்த நபியுடைய சுன்னா, அதுல குர்ஆன் எல்லாம் வரும், இதை பிடிச்சிக் கொள்ளுங்க. இப்ப நமக்கு நல்ல தாடி வைக்க வேண்டியதுதான், ஈசையை கத்தரிங்க, கத்தரிக்க வேண்டியதுதான், கரண்டைகளை உடுத்தாதீங்க, உடுத்த கூடாது, இசையை கேட்காதீங்க, கேட்க கூடாது. இதுக்கெல்லாம் நாங்க புதிய விளக்கங்கள் அப்படி கொடுத்து என்ன செய்யக்கூடாது, அந்த மார்க்கத்தில் உள்ளதை இல்லாமாக்க கூடாது. இதுதான் நபியுடைய சுன்னத்து. இதுக்கு அதிகமாக விளக்கம் கொடுக்க தேவையில்லை. இரண்டாவது சொன்னாங்க, இப்படி கருத்து மோதல் வரக்கூடிய காலத்தில் குலபாக்களுடைய சுண்ணத்தையும் பின்பற்றுங்க வேண்டாங்க. அப்ப குலபாக்களுடைய சுண்ணத்து என்னங்கிறதுனா அந்த சமூகம் வழிகட்டு போயிட்டு, அது என்ன குலபாக்களுடைய சுண்ணத். இப்ப நபியுடைய சுண்ணத்தை நாங்க பார்த்தோம். இந்த மாதிரி குலபாக்களும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இப்படி பின்னால வந்தவங்க கியாமத்து நாள் வரும் வரைக்கும் வரக்கூடியவங்க ஹலீஃபா, அவங்க எல்லாரையும் எடுக்க இது, அது பிறகு நாம சொல்லுவோம். அப்ப இந்த குலஃபாக்களுடைய சுன்னத்துன்றா என்ன, அவர்களும் இந்த நபி மாதிரி சுன்னத்துகளை உருவாக்குவாங்களா? இப்ப அசருக்கு மாரிபுக்கு இடையில குலஃபாக்கள் ஒரு தொழுகை உண்டாக்குறது, ரமலான்ல நோன்பு ரொம்ப காலம் ஒரு வருஷம் இடையில அவங்க ஒரு மாசத்துல நோன்பு கடமையாக்குறது, இப்படி ஒவ்வொரு இந்த சுண்ணங்கிற விஷயத்தில் குலபாக்களுக்கும் உரிமை இருக்குதான். அப்படி என்ன அவங்கள சுண்ணத்தை பின்பற்ற சொன்னாங்கன்னா அது என்ன சுண்ணத்து அதுங்கிற விஷயத்தில் தான் உலகமே வழிகட்டு போனது. முதலாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக கூடிய மக்கள் நபியுடைய உம்மத்தில் எக்ஸ்டலாக வந்துச்சு, எங்க பார்த்தாலும் எக்ஸ்டலாக தான். நீங்க கிதாபுகள் எடுத்து படிச்சா தெரியும், அதெல்லாம் எங்க இருக்கிறான், ஒரு கூட்டம் அரிசியில, ஒரு கூட்டம் எல்லா இடத்திலும், ஒரு கூட்டம் அரசியல் இருக்கிறான்னு சொன்னா அவன் முஷிரிக்கு, ஒரு கூட்டம் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு சொன்னா அவன் முஷிரிக்கு, ஒரு கூட்டம் அல்லாஹ் இறங்குறானா இல்லையா இறங்குறான், ஒரு கூட்டம் எப்படி இறங்குறான், அவனுக்கு உருவம் இருக்குது கால் கையெல்லாம், இன்னொரு கூட்டம் அப்படி இல்லை அவன் இறங்குறது இல்லை, அப்ப என்ன இறங்குது, ரஹமத்து இறங்குது. இந்த மாதிரி அல்லாஹ்வுல இருந்து கடைசியில ஒரு மனிதன் மௌத்தாகி அவனை கொண்டு போய் இந்த அடக்குறாங்கள அடக்கி கடைசி விஷயம் தல்கீன், அதுலயும் கருத்து முதல் தல்கீன் இருக்குதா இல்லையா, ஒரு கூட்டம் இல்லை, ஒரு கூட்டம் இருக்குது, ஓயிறது சிறந்தது, ஒரு கூட்டம் ஓயாமல் விடுவது சிறந்தது, ஒரு கூட்டம் அது பிதாத்து அதை செஞ்சா காத்திராக மாட்டான், இன்னொரு கூட்டம் சொல்லுது அவன் காத்திராக போயிடுவான் அதை செஞ்சா. இந்த மாதிரி அல்லாஹ் படைத்த அல்லாவில் இருந்து படைக்கப்பட்ட ஒரு மனிதன் மரணிக்கும் போது அவனுக்கு நடக்கக்கூடிய விஷயம், இதுக்கிடையில எல்லாத்திலையும் கருத்து மோதல், ஒரு விஷயத்தில் கூட கருத்து மோதல் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் இருக்கின்றானா அதிலையும் கருத்து மோதல், அதுலயும் சில ஆட்களுக்கு இருக்கிற முந்தி வந்தா சில இந்த ஒரு இந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலைக்கக்கூடிய ஆளுக்கு பைலசோபி என்று சொல்றது, அவங்களோட ஒரு கருத்து வந்து அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் காக்கிற போயிடுவான். ஏன், இந்த இருக்கின்றான் என்பது மனிதனுடைய சிபத்து, அப்ப அல்லாஹ் இருக்கின்றான் என்று மனிதனுக்கு ஒப்பாக்குறான், அவனும் குர்ஆனாய் தான் கொண்டு வரான், அல்லாஹு சமது. இன்னொரு கூட்டம் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லக்கூடாது, அவன் துன்யாவுக்குள்ளேயும் இல்லை வெளி உலகத்திலையும் இல்லை. இந்த மாதிரி அதனால்தான் ஒரு ஆள் ஒரு இமாம் எழுதிக்காரு, கருத்து மோதல் இல்லாத ஒரு மசலாவும் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் கருத்து மோதல் இல்லை, அதில் எல்லா மக்களும் ஒத்திருக்கிறாங்க என்று எழுதுகிறார். அது என்னன்னு கேட்ட சொல்றாள், கருத்து மோதல் கொள்ளாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் என்ற விஷயத்தில் எல்லாரும் வச்சிருந்தா, கருத்து மோதல் கொள்ளாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் என்ற விஷயத்தில் எல்லாரும் ஒத்திருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் இப்படி நடந்திருக்கு. இதுக்கு காரணங்கள்ல ஒண்ணு இந்த ஹதீஸ பிழையா விளங்குனது. அப்ப உலகத்தில் ஆகக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்குது, அவங்க யாருன்னு கேட்டா நாலு மதுஹப் ஷாஃபி ஹனபி ஹம்பலி, இவங்க தான் ஆகக்கூட. இவங்க இந்த ஹதீச பிழையா வழங்கி நாலு மதுஹபும் வடிகட்ட போயிட்டு, என்ன பிழையா வழங்கினாங்க, என்னுடைய சின்னத்தையும் பின்பற்றுங்கள், அது குர்ஆன் ஹதீஸ் சரி அதுல ஒண்ணுமில்லை, குலபாக்களுடைய சின்னத்தையும் பின்பற்றுங்கன்னா குலபாக்களும் இந்த மாதிரி மார்க்க விஷயங்களை கொண்டு வருவாங்க மார்க்கத்தில், அதையும் பின்பற்றணும் என்று பின்பற்றுறாங்க. என்ன உதாரணத்துக்கு, வெள்ளிக்கிழமை ரெண்டு பாங்க சொல்றாங்க, இது குலபாக்கடி சுண்ணா எடுக்கணும் இந்த சின்னத்து மாதிரி ஒண்ணு. அடுத்த தராவி 23 எடுக்கணும், இது உமர் கத்தாவுடைய சுண்ணத். அடுத்தது முத்தலா, ஒரு சபையில மூணு தலாக்கு விட்டா விழும், இது உமர் கத்தாவுடைய சுண்ணத். பிரயாணத்தில் போய் ஒரு ஆள் தங்கிட்டார் நாலு தொழன்னு சுருக்கி தொழக்கூடாது, இது உஸ்மான் ஆயிஷாவுடைய சுன்னத்து. பெருநாள் தொழுகைக்கு கட்டாயம் குளிக்கணும், இது அலியுடைய சுன்னத்து. இப்படி இந்த குலபாக்களுடைய சுன்னத்துகளையும் பின்பற்றணும்னு சொல்லி பின்பற்றுறாங்க நாலு மதுகளே இருக்குது. அப்ப எப்படி நபி தொழுகையை உருவாக்கின மாதிரி இவங்களும் உருவாக்குறாங்க, நபி ஒரு பாங்கு குலபாக்களுக்கு அதிகாரம் இருக்கிற இன்னொரு பாங்க உருவாக்கிட்டாங்க, எல்லாரும் பின்பற்றுறாங்க. அவ இந்த கூட்டம் அப்படி, இது சரியா, இது வழிகேடு. ஏன், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். குலபாக்களிலே அபூபக்கர்ல இருந்து மஹ்தி வரை வரைக்கும் எந்த ஒருவருக்கும் மார்க்கத்தில் உன்னை கூட்டி இது பரிசு வாஜிபு சுன்னத்து மக்ரூ ஹராம்னு சொல்ல இயலாது. சொன்னால் அவன் காஃபிரா போயிடுவான், அவ்வளவுதான். இதான் இஸ்லாம். அப்போ ஒரு கேள்வி வந்து, அப்ப ஏன் செஞ்சாங்க இந்த ஹுலஃபாக்கள்? உதாரணமா நபி மதுபானம் குடிக்க 40 அடி அடிக்கு ஒரு குடி மண்ண போடுவாங்க, ஆனா உமர் ஹத்தாபு 80 அடி. இதை நடைமுறை பண்ணிட்டு சவுதியில் அண்டைக்கும் சவுதி அளவெடுப்பு கூட்டி 100 அடிக்குது, 700 அடிக்கிறாங்க. கிட்டத்தில் ஒரு ஆளுக்கு 1000 கசையடி நியமிச்சிருந்தாங்க, அது ஒவ்வொரு மாசத்துக்கு சிலை. இது அவங்களை விட பெருசாப்ப இப்ப இந்த அரசர்களையும் பின்பற்றுறாங்க எல்லாரும். அப்படி வழிகிட்ட போயிட்டாங்க. அப்ப கேள்வி வரும், இந்த கொலைசாக்கள் ஏன் அப்படி செஞ்சாங்க? ஏன் பாங்க சொன்னாங்க? ஏன் பிரயாணத்தில் 4 தொழுதாங்க? ஏன் 80 அடி அடித்தாங்க? ஏன் 23 தராவியை தொழுதாங்க? ஒரு கேள்வி. அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்த அறிக்கை ஹதீஸ்ல ஒரு சுன்னத்தில் கொலைபாய் ராசிதீன், அதுதான் அவங்க சுன்னத்தை உண்டாயிட்டாங்க. நாம சொல்ல இல்லை, அப்படி செய்யவே இல்லை. அவங்க அவங்க குர்ஆன் ஹதீஸோடு நின்றுவாங்க, செய்ய இல்லை. அப்ப எழுதப்பட்டிருக்கிறது பொய் அல்லது தவறு, அவ்வளவுதான். இதை வெடுக்கவே கூடாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் அல்லாவினால் பாதுகாக்கப்பட்டது. இந்த வரலாறுகளை பாதுகாப்பதாக அல்லாஹ் பொறுப்பு எடுக்கவே இல்லை. அதனால பிழை ஏற்பட்டிருக்கும், செய்யவே மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டான்? சும்மா ஒரு ஆள் கேட்கல, ஏன் செய்ய மாட்டாங்க? இந்த சொல்லித்தான் இருக்கிறாங்க. இல்ல, குர்ஆனுக்கு வாங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? ஹஜ்ஜத்துல் விதாவில வச்சு, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் மார்க்கம் பூரணமாயிற்று. பரல வாஜிபு சுன்னத்து மக்ருஹ் ஹராம் ஹலால் எல்லாம் முடிஞ்சது. அப்ப குர்ஆன் இப்படி சொல்லும் போது திருப்பி இவங்க செய்வாங்களா? அந்த ஒரு கேள்வி. அப்ப அடுத்த கேள்வி, அப்ப இந்த வந்திருக்கிறத செய்வாங்க? கடைசியில பாப்பா, அதுல வழக்கம். அது இன்றைக்கு நடக்குமே சொல்லி தொடர் வர ஒரு நாளில் முடிக்க ஏறாது. அப்ப அந்த கேள்வி, அப்ப மார்க்கம் பூரணம் என்று சொல்லியிருக்குது, அப்ப இவங்க செய்ய மாட்டாங்கன்னு வந்திருக்குது. அப்ப இந்த சுண்ணத்துல கருத்து என்ன? குலபாக்கல்றைய நாங்கள் சொல்றது நீங்க எடுக்கிற இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன? பிறகு நாம சொல்லுவோம் என்ன அப்படின்ட்டு, உண்மையான இது என்ன அப்படின்ட்டு. அப்ப இந்த விஷயத்துல பாருங்க, முதலாவது நாம முன்வைக்கிற குர்ஆன் ஆயத்து இன்றைய தின மார்க்கம். அப்ப ஏன் இந்த குலபாக்கள் இப்படி இதை செய்ய மாட்டாங்கன்னு நாம சொல்றோம்? குர்ஆன் வசனம், இன்றைய தின மார்க்கம் பூரணமாகப்பட்டு போச்சு, யாருக்கும் கையடிக்காது. ஒன்னும் அடுத்தது, அதே ஹஜ்ஜத்தில் இதாவில் வச்சு சொன்னாங்க, நான் இரண்டை விட்டு செல்கிறேன், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், அடுத்து என்னுடைய சுன்னம். இதை நீங்கள் பிடிக்கும் காலம் என வழிகட மாட்டீங்க. அப்ப அங்க வரையில்லை, அப்ப இதுல வந்திருக்குது. அப்ப என்ன? அதுதான் நாங்க பார்ப்போம். அது என்ன சுன்னத் அப்படின்னு. அப்ப இவங்க இந்த உலகத்தில் உள்ள இந்த 4 மதுஹபுகள் வழங்கி வச்சிருக்கிறாங்க, நபியுடைய அந்த சுன்னா மாதிரி மார்க்கம் என்று சொல்லுவனால் குலபாக்களுக்கும் மார்க்கத்தை உருவாக்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு உருவாக்கி இருக்கிறாங்கன்னு இன்றைக்கும் பின்பற்றுறாங்க. அப்ப நாம சொல்றதுல சந்தேகம் கிடையாது. முழு 57 நாடு சோனக நாடு, மற்ற நாடுகளே மக்கள் வாழ்றாங்க, அங்க காலி கோட்டுன்னு இருக்குது. இந்த முழு நாடுகளிலும் முத்தலாக் விட்டால் அது செல்லுபடியாகும் நடைமுறையில். இன்றைக்கு இன்னைக்கு இலங்கையிலே இருக்குது. அப்ப இது யாருடைய சுன்னத்து, யாருடைய மார்க்கம்? இது நபியுடைய மார்க்கம் இல்லை. அப்ப அவங்களோட பார்வையில் அது உமர் ஹத்தாபுடைய மார்க்கம் என்று சொல்றாங்க. நாம சொல்றது உமர் ஹத்தாபுடைய மார்க்கம் இல்ல, அவங்களோட மார்க்கமும் முத்தலாக்கு விட்டா ஒரு தலாக்கு தான். அப்ப இந்த வந்திருக்கிற அதுதான் நீங்க அவங்க அப்படி வழங்கி கொண்டாங்க. அப்ப இப்படி ஒரு கூட்டம் கசேடி அடிக்கிறது அப்படித்தான் அடிக்கிறாங்க, 80 அடிக்கிறாங்க. இப்ப உள்ளவங்க என்ன செஞ்சுக்காங்கன்னு கேட்டால், குலமாக்களை மீறி இவங்க ஒரு மார்க்கத்தை உருவாக்கி வச்சுக்காங்க. இன்னொரு மார்க்கம் என்ன, ஒரு ஆள் விபச்சாரத்தில் ஈடுபட்டார், அவருக்கு என்ன செய்யணும் கேட்டால், எத்தனையோ மண்மூடைய தலையில வச்சு, இந்த மண்மூடைய தலையில வச்சு பள்ளிய 100 முறை அல்லது 80 முறை சுத்த வைக்கிறது. மார்க்கம் இவங்கட மார்க்கம் இல்ல, 100 குச்சி எடுக்கிறது அல்ல, 80 குச்சி எடுத்து கட்டி அந்த மாணக்கள் ஈடுபட்டவனுக்கு 1 அடி அடிச்சு 80 அடிக்காதுங்கிறாங்க. இந்த 100 பார்த்தீங்கன்னா இவங்கட மார்க்கம். அப்ப கூடுமா கூடாதா, அவங்ககிட்ட ஒரு கருத்து இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானா, மூமீன்களுடைய விஷயத்தை நீங்க பின்பற்றுங்க. அதாவது நாங்களாம் மூமீன்கள், நாங்க இப்படி தலை பள்ளியை சுத்த வைக்கிறோம், 100 அடி கம்பால குச்சால அடிக்கிறோம், மார்க்கம் நீங்க பின்பற்றுங்க. இப்படி உலகம் ஓடிக்கிட்டு அந்த ஒரு கூட்டம், அது அதிகமான கூட்டம் வடிகட்டு. இது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, 40 அடி மதுபானம் குடித்தவனுக்கு அடித்து ஒரு குடி மண் போடணும் நபி வழி. செய்ய ஏண்டா செய்யணும், குபர் நாட்டில் இருக்கிறான், செய்ய ஏழா விட்டுறணும், குற்றம் இல்லை. ஆனா இதுக்கு மாற்றி வேற சண்டனை கொடுக்கிறது கூடாது, அவன் காபிரா போயிடுவான். இதே போல கொடுக்கக்கூடிய நாட்டில் 80 அடி அடிக்கிறான் உமர் ஹத்தா அப்படியே சுன்னத்து, அவங்களும் காபிரா போயிடுவான். இது சும்மா லேசான விஷயம் இல்லை. அதனால்தான் ஹதீஸ் 72 நரகம், அந்த கூட்டம் அதுக்குள்ள நுழையும். இப்படி ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் ஒன்று இருக்குது, அவங்க என்ன சொல்றான்னு கேட்டால், இதே மாய்தான், என்னுடைய சுண்ணத்தையும் பின்பற்றுங்கள், குலபாக்களுடைய சுண்ணத்தையும் பின்பற்றுங்க. அவங்களும் அந்த மாதிரி மார்க்கத்தை உருவாக்குவாங்க. ஆனால் ஒரு வித்தியாசம், அது ரெண்டா பிரிக்கிறாங்க. எதை, அந்த மார்க்கத்தை உருவாக்குவார்கள் குலபாக்கள், அதை ரெண்டா பிரித்து சொல்றாங்க. அந்த குலபாக்களுடைய மார்க்கத்தை பார்க்கணும், சுண்ணத்தை. அது குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்திருந்தால் எடுக்கணும், ஒத்து இல்லை விட்டுறணும். ரெண்டா பிரிக்கிறாங்க. அவங்க பிரிக்கல, அவங்க எல்லாமே அவங்களோட சுண்ணத்தை எடுத்துட்டாங்க, பிரிக்க கூடாதுங்கிறாங்க. இவங்க சொல்றாங்க பிரிக்கணும் அப்படின்னு. எப்படி, உதாரணம், வெள்ளிக்கிழமை பாங்க் எடுக்கக்கூடாது. ஏன், இது சுண்ணத்துக்கு முரணா, நபியுடைய வழிமுறை ஒரு பாங்க் எடுக்கக்கூடாது, 80 அடி அடிக்கக்கூடாது, 40 தான். ஏன், நபி 40 அடிச்சுட்டாங்க, சரியா? இது முரண், முரண் இல்லாதது இருக்குது. தராவியே எடுக்கக்கூடாது, ஏன், நபி 11 சொல்லிட்டாங்க. சரி, வேற சில விஷயங்களுக்கு முரண் இல்லை, அதை எடுக்கலாம். பிரயாணத்தில் ஒரு ஆள் போய் அங்க தங்கிட்டு 1 வருஷம்2 வருஷம் அவர் பூர்ணமா சொல்லலாம், அது முரண் இல்லை. பெருநாளைக்கு குளிக்கிறது, குளிக்கணும், ஹதீஸ் சொன்னது, குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லை. பெருநாளைக்கு தக்கப்பல் அல்லாஹ் மின்னா மின்கும் ஓதலாம், இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லைன்ட்டு இப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு நாம சொல்றது, இது நீங்க பிரிக்கீங்களோ பிரிக்க இல்லையா, குர்ஆன்ல நாம சொன்ன ஹஜ்ஜத்துல் விதால வச்சு இறங்கின ஆயத்துக்கும் அவங்க சொன்ன ஹதீஸுக்கும் முரண். அப்ப முரணாயிருக்கு தள்ளுறீங்க, மற்றதை எடுக்கிறீங்களே, இதுவும் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாததான். பெருநாளைக்கு குளிக்கணும், தக்கப்பல்லாமின் ஓதணும், பிரயாணத்துல தொழுவது முழுமையா இல்ல, எடுக்க கூடாது, அவங்களும் காக்கிற போயிருவாங்க, கூடாது. ஏன்னா குர்ஆன் ஹதீஸுக்கு இது முரண். ஆனா இவங்க ஒரு பிழையான விஷயத்தை பாருங்க, நீங்க எடுக்கிறன்னா அந்த முந்தின கோஷ்டி மாதிரி எடுங்க எல்லாத்தையும். எப்படி பிரிப்பீங்க நீங்க, பிரித்து குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்டு எப்படி சொல்லுவீங்க? அவங்க சொல்லிய முரண்டு, அஞ்சே பேரு 4 ஹனபி ஷாபின்னு சொல்லிய முரண்டு, இப்ப வந்தவான முரண்டு அவங்க சொல்றாங்க. பார்த்தா முரண் இல்ல, எப்படி 80 அடி முரண் இல்ல. நீங்க நபீரிய சுண்ணத்தையும் குலபாக்குடைய சுண்ணத்தினால் மார்க்கம் தான் பின்பற்ற வேண்டும் சொன்னா, நீ 80 அடிச்சாத்தான் சரி. ஏன், நபியுடைய அடி 40, 80 அடிச்சா குலபாவுடைய சுண்ணத்தை ரெண்டும் உள்ளுக்க வந்துடும். அவன் நீங்க ரெண்டையும் செய்யணும். வெள்ளிக்கிழமை ரெண்டு பாங்கு சொல்லணும் நீங்க. ஏன் ஒரு பாங்கு நபியுடைய சுன்னத்து, உஸ்மானுடைய சுன்னத்து, ரெண்டு பாங்கு. அப்ப ரெண்டையும் சொன்னா தானே நபியுடைய சுன்னத்தை உள்ளுக்கு வரா. தராவி 23 சொல்லணும், அப்பதான் 11 வர 23 ரெண்டு சுன்னத்தை வரா. அப்ப முந்தின கோஷ்டி செய்யறது சரி, அவங்கள சரி. இந்த ரெண்டாவது கோஷ்டி இப்படி பிடிக்கிறது பச்சைப்பல. ஏன்னு கேட்டால் என்ன முரண் முரண் இல்லையா? அப்படி பார்த்தா அதான் ஹொலபாக்களுக்கு தான் அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்க மார்க்கத்தை உண்டாக்குங்கண்டு. அப்ப அவங்க ரெண்டு பாங்கு சொன்னா என்ன, 23 சொல்லா என்ன, முத்தலாக வச்சா உங்களுக்கு என்ன, முத்தலாக கூடுங்க சொல்லுங்க. ஏன் முத்தலாக விட்டாத்தான் நபியுடைய சின்னத்தை உங்களுக்கு நுழையும், ஒரு தலாக்கு உங்களோட மூணு சரி. அப்ப இவங்களும் சரியான படையிலான். இவங்க யாருன்னு கேட்டா இவங்க தான் நாம முந்தி தெரியாம இருந்த மசூத் அகமது அந்த பிரிவு. அவங்க மட்டும்தான் இந்த கருத்தில் இருக்கிறாங்க. இப்படி ரெண்டா பிரிச்சு, இது தெளிவான பிழை. இது இது குஃபுர் பிதாதத்தை உண்டாகும். அப்போ அவங்க குற்றவாளிகள், நாம குற்றவாளி இல்லை. ஏன் அவங்க தெரிஞ்சு சொல்லி கொடுத்தும் திருந்த மாட்டிக்காங்க. நாங்க அல்ஹம்துலில்லாஹ் திருந்திட்டோம். ஆனா ஏற்கனவே எங்களை கருத்து இப்படி அவங்க இருக்கும் போது நாம இந்த கருத்துல இல்லை. ரெண்டு பாங்கு கிடையாது, தௌஹீதுலே இல்லாம ஆகிட்ட நாங்க. முத்தலாக்க நாம இல்லைன்னா சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த இது இந்த பெருநாள் குளிப்பு தக்கப்பல் அல்லாஹ், இதுதான் ஆரம்பத்தில் தெரியாம கொஞ்ச நாள் செஞ்சு போறவ நாம விட்டுட்டோம். ஆனா அவங்க திருந்த மாட்டிக்காக இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் குஃபர்ல கொண்டு போறது. நாம தௌபா செஞ்சு மீண்டுட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு கோஷ்டி. இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது, அதுதான் இந்தியாவில் பி ஜெயின் அப்படின்ற கூட்டம், TNTJ SLTJ. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அதை கும்பி சுன்னதி, அது நபீத மார்க்கம். சரி, சுன்னத்தில் குறைவாய் ராசிதி என்று சொன்னால் அந்த முந்தின கோஷ்டி சொன்ன மாதிரியும் இல்லை, ரெண்டாவது கோஷ்டி சொன்ன மாதிரியும் இல்லை. அவங்க உருவாக்கவே மாட்டாங்க அந்த நாம சொல்ற மாதிரிதான். அப்ப என்ன அந்த ஹதீஸ்ல வந்தீங்க, என்னுடைய சுன்னத்தும் குலபாக்களுடைய சொல்றாங்க. அது அந்த குலபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கன்னு சொன்னது அது நபியுடைய சுன்னத்து தான். அது நபியுடைய சுன்னத்து தான் குலபாக்கள் பின்பற்றினாங்க. அவங்க புதுசா எதையுமே ஆரம்பிக்க மாட்டாங்க. அவ நபி சொன்னது இப்படித்தான், என்னுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்க, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றிய குலபாக்களுடைய அந்த சுன்னத்தையும் பின்பற்றுங்கன்னு. இது ஒரு மொழிபெயர்ப்பும் சரியில்லை, அரபு நடையிலும் இது பிழை. அப்படி எடுக்க ஏல அப்ப இப்படி சொல்ல முடியாது, என்னுடைய சின்னத்தை பின்பற்றுங்க முடிஞ்சத. திருப்பி அவங்களுடைய சின்னத்தின் சில இதைத்தான் அவங்க சொன்னதாக இருந்தால் சேர்த்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அது அரபு நடையிலேயே அரபுகளை சிரிப்பாங்க. ஒன்னும் இதுல ஒரு சிக்கல் வந்த உடனே டக்குன்னு ஹதீச மாற்றி விட்டார் விஜயன் லாப்தி. அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், இதுல வருது அவ்வு அடையா பின் நவாஜி, இந்த சுன்னாவை கடவாய் பற்களால் கவ்விக்கொள்ளுங்கள். கட்டளை அவ்வு கட்டளை. அவர் பார்த்தாரு குலபாக்களுக்கு மார்க்கத்தை உண்டாக்க ஏதாது. அப்ப ஏன் நபி சொன்னாங்க இந்த மாதிரி, உடனே ஹதீச மாத்தினார். எப்படி, அதை கும்பி சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை அவ்வோ இல்ல, அதை சொன்னார் அவர். இது இறந்த காலம். நாம சொல்றது அம்ரு ஏவல், கவ்வி கொள்ளுங்கள். அவர் விளக்கம் கொடுத்தார் எப்படின்னு கேட்டால், அப்படி இல்ல, அல்லோ அரேஹா பின் நவாஜி, நபியுடைய அந்த சுன்னத்தை, அந்த மார்க்கத்தை குலபாக்களும் கடவாய்ப்பற்களால் கவ்விக்கொண்டு இருந்தார்களே, அந்த சுன்னத்தை பின்பற்றுங்க என்று விளக்கம் கொடுத்தார். அவர் தப்புறது என்னன்னா, அந்த மக்களுக்கு தெளிவை கொடுக்கணுண்டு என்னண்டு அவரோட கருத்து. நாம சொல்ற மாட்டான், குலபாக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு கடுகு பெருமான், அது பழைய கருத்து இல்ல, புதுசா நாம வந்து போனா அவரும் திரும்பிக்காது. முந்தி அவர் இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தால் தான் எனக்கு கேட்டா, ரெண்டு பாங்க நடந்துச்சு இந்தியாவில், ரெண்டு பாங்க நடந்ததுதான். நாங்க வந்து தௌஹீத்தில் சொன்னத்துக்கு போறதா ஒரு புரளி கிளம்பி தாவல் போய் அவரும் என்ன மாத்தி இலங்கைக்கு 2-3 முறை வந்து பரகாஜன்ல போய் சொல்லி மாத்தினாரு. அப்ப அவர் அந்த கருத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு ஒரு சிக்கல் வந்து, என்ன ஏன் அப்படி சொன்னாங்க? வெறுமனை அழைக்கும் சுண்ணத்தை கருத்து முதல் காலத்தில் சொல்லிக்கலாமே, ஏன் சொன்னாங்க? அப்ப அவர் சொன்னாரு, ஒரு கருத்தை வச்சாரு இது ரெண்டும் ஒண்ணுதான், நபியுடைய சுண்ணத்து தான். இன்னொரு கருத்தை வச்சாரு இது இறந்த காலம், ஏவல் இல்லை. நபியுடைய அந்த சுண்ணத்தை என்ன நீங்கள் கவ்வி கொள்ளுங்கள் என்று இல்லை, அவர்கள் நபியுடைய சுண்ணத்தை கவ்விக்கொண்டு இருந்தார்கள் அவங்களுடைய காலத்தில், அந்த சுண்ணத்தை பின்பற்றுங்க. அப்ப மார்க்க நபியிடலாம் என்று ஒரு வழக்கத்தை கொடுத்தார். அவர் ஏதோ கொடுத்து ஒரு அசலுக்கு வந்திக்காது, என்னன்னா குலபாக்களுக்கு உரிமை இல்லை, இஜ்மா சாபலம் இல்லைன்னு. ஆனால் அவருடைய பிழை என்னன்னு கேட்டா காபிரா பேசார் இப்படி போய். அது எப்படின்னு கேட்டால், இந்த வித்யாத்துகளை செய்யறாங்களே, நாம எது வித்யாத்து சொல்றோம், அந்த இவங்க சின்னத்து செய்யறாங்களே, இவங்களை அவர் முஸ்லீம் தான் சொல்றார். இப்ப சவுதியில எல்லாம் நடக்குது, அவங்க உம்ராக்கு போறாங்க, எஸ்எல்டிஜ ஹஜ்ஜிக்கு, எங்க தொழுவுறாங்க? எங்க தொழுவுறாங்க? காபா மதீனாவுடைய இமாமுக்கு பின்னுக்கு. அவங்க குர்ஆன் சொல்லியில இவ்வளவு சிறுக்கு விதத்தை செய்யறாங்க, மஸ்ஜித் நபவியில கபரை கட்டி சிறுக்கம் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னுக்கு போய் தொழுகுறாங்க. அப்ப இவங்க அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாஇக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் தான் காஃபிர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தீர்ப்பு விதத்தை செய்யறவன் வழிகேடு நரகம், அவன் மார்க்கத்தை மாற்றியவன், ஹவுதல் கவுதல தண்ணி கிடைக்காது, குர்ஆன் சொல்றது சிறுக்கு, இவங்கெல்லாம் கடவுள்கள், அல்லாஹ் மார்க்கத்தை உருவாக்குற மாதிரி இவங்களும் உருவாக்குறாங்க கடவுள்கள். அம்லஹும் சுரக்காவும் ஷரவுலஹும் மினத்தீனி மாலம் யஹதன் பிஹில்லா, அல்லாஹ் அனுமதிக்காதவைகளை மார்க்கத்தில் மார்க்கமாக உண்டாக்கக்கூடிய இணை தெய்வங்கள் கடவுள்கள் இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவன் ஒரு விதத்தை ஒருத்தன் உருவாக்குனா அவன் கடவுள் இதாக அல்லாஹ் மாறி. அப்ப இப்படிப்பட்டவங்களை பீஜே முஸ்லீம்கள் என்று சொல்லி அங்க போய் தொழுகுறாரு அவங்கள கோஷ்டி. அப்ப இதுல இவரு இந்த ஹதீஸுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை, உண்மையான விளக்கத்தை வழங்கினாலும் அவரு மறுபக்கத்தில் பார்க்கும்போது வழிகட்டு போயிட்டார். அப்ப இது மூணு கூட்டம், மூணாவது. நாலாவது கூட்டம்னா ஜமாஅத்துல் முஸ்லிமீன். நாங்க நாம என்ன சொல்றோம் என்று கேட்டால், நபியுடைய சுன்னத் சரி, அந்த மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ், குலஃபாக்களுடைய சுன்னாக்களையும் பின்பற்றுங்க. அந்த குலஃபாக்கள் தான் எத்தனை பேர், அவங்க வச்சியாங்க நாலு பேர், அபூபக்கர் உமர் உஸ்மான் நாலு, இவ்வளவுதான் பிழை. சஹி முஸ்லிம்ல வருது 12 ஹலீஃபாக்கள் இருக்க வரைக்கும் மார்க்கம் உறுதியாயிருக்கும். அவங்களோட முஆவியா, அதேபோல யசீது, மர்வான், உமர் பின் அப்துல் அசீஸ், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. 12 ஹலீஃபாக்கள் நேர்வழி, அவங்க மார்க்கம் உறுதியா பலமாக இருக்கும்டாங்க. அந்த 12 ஹலீஃபாக்கள் காலத்தில் அனைவரும் ஒரு அமீருக்கள் இருப்பார்கள் என்று அபுதாபில வந்திருக்கிறது. அப்ப இவங்க நாலு பிரிச்சு வச்சுக்காங்க, இந்த கோஷ்டியெல்லாம் முன்னுக்குள்ள கோஷ்டிகள்லாம் அது பிள்ளை. 12 இல்லை, கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு கிலாபத்து ஏற்பட்டால் அந்த கிலாபத்தை வழிநடத்தக்கூடியவர் நேர்வழினா இருப்பார் அவர். காபிரா இருப்பாரா? இல்லை. காபிரா இருந்தா உடனே முஸ்லீம்கள் கூடி மாத்திடுவாங்களா அமீர? முஷ்ரிக்கா இருப்பாரா? இல்லை. விஜயத்துவாதியா இருப்பாரா? இல்ல, யாரும் கட்டுப்பட மாட்டாங்க. அப்ப முஸ்லீமா தான் இருப்பாரு, ஒரு ஹலீஃபான்னு சரியா தான் இருப்பாரு அவரு. மனிதண்ட வாயில சில பிழைகள் இருக்கா. ரெண்டாவது, அவ மறுமை நாள் வரைக்கும் ஹிலாபத்து தோன்றும் போது இருக்கக்கூடிய அந்த ஹலீஃபாக்களுக்கு கட்டுப்படணும், அவங்களோட சுண்ணத்தை பின்பற்றணும். அது என்ன சுண்ணத்துங்க அப்ப நாம பார்க்க போறோம். அது என்ன அவர் என்ன அந்த சுண்ணத்துனா என்ன? முந்தின போஸ்டி சொன்ன சுண்ணத்து இல்ல, ரெண்டாவது சொன்னதும் பிழை, மூணாவது இவர் சொன்னது சரி, ஆனா இவங்க நடைமுறையில கிடையாது பிழைங்கிறது நாம சொல்லிட்டோம். இப்ப நாம சொல்ற என்னன்னு கேட்டால், இது இந்த சுன்னத்துக்கு ரெண்டு கத்தி, சுன்னத்தில் மொழியில தரீக்கா வழி. இன்னொரு சுன்னத்தில் மார்க்கம். அப்ப என்னுடைய சுன்னத்தை நீங்கள் கடவாய்ப்பற்களால் கவ்விக்கொள்ளுங்கள், அது மார்க்கம். சரி, முடிஞ்சது. அது புலபாக்களுடைய சுன்னத் என்றால் என்ன? தரீக்கா, பாதை. அப்படின்னால் அந்த ஹலீஃபாக்கள் வந்து அந்த குர்ஆன் ஹதீஸை கொண்டு வழி நடத்துறாங்க. வழி அதான் சுன்னத்து. வழி தரீக்கா, அதையே நீங்கள் கவ்விக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த ஹதீஸ் காட்டுது. அப்ப ஒவ்வொரு ஹலீஃபா இருக்கக்கூடிய காலத்தில் மார்க்கம் அது வேற, அது சுன்னத். சரி, கருத்து மோதல் வரக்கூடிய நேரத்திலும் அந்த அதை ரெண்டையும் முடிச்சுக்கொள்ளணும் குர்ஆன் ஹதீஸ். அதே நேரத்தில் ஹலீஃபா அவர் வழி நடத்துறாதே தரீக்கா, அந்த சுன்னத் வழி நிர்வாக விஷயத்தில் அவர் கட்டுப்படணும், அதை பிடிக்க போடணும். நிர்வாக விஷயத்தில் குழம்புனா அங்கே காட்டுறாங்க. இதுதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்ப இது அப்ப நம்ம இந்த இது படிக்க குலஃபாக்கள் எதையுமே கூட்ட இல்லை, கூட்டவும் மாட்டார்கள், யாருக்கும் கூட்ட இயலாது. ஆனா நிர்வாகத்தில் கூட்ட இயலாது. நபீட நிர்வாகம் வேற, அபுபக்கர் நிர்வாகம் வேற, அதுக்கப்புறம் மாவியார நிர்வாகம் வேற. மாவியாவை பாருங்க, உயிரோட இருக்கிறதே எஜீத் அமீர் ஆகிட்டாங்க. அவங்களோட நிர்வாகம் கட்டுப்படும் அந்த காலத்தில். சில சஹாபாக்கள் குழம்புனா வரலாறுகள் இருக்குது, அதை நம்ம நம்பவும் கூடாது. இந்த வரலாறு சொல்ல அவங்க ஏற்றுக்கொள்றாங்க, நியமிச்சாங்கன்னு இருக்குது. இப்படிலாம் வருவது நிர்வாகத்தில் ஒரு அமீருக்கு எதையும் செய்யலாம். அங்க கட்டாயம் அவர் கட்டுப்படணும். அதாவது சுன்னத் வழிமுறை, அதை கடவாய்ப்பட்கள கவ்வோன்னு அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்க, அபூபக்கருடைய காலத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அந்த வழிமுறை நிர்வாக விஷயத்துக்கு கட்டுப்படணும், கடவாய்ப்பட்கள கவி பிடிக்கணும். இப்போ உள்ளவங்களுக்கு அது வரா தேவைப்படாது. இப்போ உள்ள கலீஃபா வந்தால் அவர் வேற மாதிரி மாற்றுவார், அமீர் மாற்றுவார். அப்ப இதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம். இதுதான் ஏன் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அங்கு விமர்சனம் வருவது. முந்தின கோஷ்டிக்கு விமர்சனம் வரையன் குர்ஆன் ஹதீஸ் இப்படி சொல்லுது, அப்ப உங்களோட ஒத்து வராது. ரெண்டாவது கோஷ்டி சொல்றது அதுவும் சரி வராது. இப்படி உங்களுக்கு பிரிக்க ஏறாது. நீங்க ரெண்டை செஞ்சாத்தான் நீங்க ரெண்டு சுனத்தையும் பின்பற்றமாய் வரும். அப்ப நீங்களும் முரண்பட்டு வழிகாட்டில் போயிட்டீங்க. மூணாவது அவர் சொன்னது விஷயம் சரி, ஆனா அவர்கிட்ட தீர்ப்பு இல்லை. அப்ப நாம சொல்றோம் இது இதுதான் இந்த இறை. இது ஏன்னா மொழியில அப்படி இருக்குது. என்னுடைய சுன்னத்தா குர்ஆன் ஹதீஸ், குலஃபாக்களுடைய சுன்னத்தா நிர்வாக விஷயம். அதுக்கு அரபுல சுன்னத்து சொல்றது. அப்ப இன்றைக்கு நம்ம அப்படித்தான் அந்த அமீருக்கும் அதான் வர ஒரு அமீர் நிர்வாக விஷயத்துல ஒரு சட்டத்தை போடுறாரு. இப்ப இருக்கக்கூடிய ஒரு அமீர் ஒரு இடத்துல சொல்றாரு கருணா தொழுகை 7:30 மணிக்கு. இது நிர்வாகம். பெண்ணா தொழுகை வந்துட்டு நான் சூரியன் உதிச்சத்தில் இருந்து ஒவ்வொரு வரைக்கும் இருக்குது. அதை அந்த டைம்கள் நியமித்து எடுக்கிற நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்டது. அவருக்கு தான் தெரியும் ஒரு ஊரில் எப்படி குளிரா சூடா என்ன எப்படி இருக்குங்கிறத பார்த்து அவர் முடிவு எடுப்பார். 7:30 மணி எல்லாரும் இது பண்ணணும். குழம்ப ஏதாது கடவாய்ப்பதால் அதை கவி கொள்ளணும் சரி அப்படின்னு. அதுக்கு அவர் மூத்து வேற ஒரு ஹலீஃபா வந்தார், ஒரு அமீரோ ஹலீஃபாவோ வந்து அவருக்கு வேற மாய்பட்டு மாற்றினார். 9 மணிக்கு இது அவருடைய வழிமுறை நிர்வாகம். இது மார்க்கத்தை மாற்றினது இல்லை. டைம் இருக்குது சுபவில இருந்து சூரியன் உச்சத்திலிருந்து லோர் வரைக்கும் 9 மணி ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஒண்ணு செய்யல. இதைத்தான் நவீங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப எங்கட இந்த இது படிக்க எந்த ஒரு விமர்சனமும் யாராலையும் வைக்க ஏதாது. அப்படி யாராவது வச்சு பிளண்டு தெரிஞ்சா நாம திருந்தான் வேணும். அதான் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் திருந்தவனும் ஒரு ஹதீஸ நம்ம சைன் அமல் செஞ்சுக்கிட்டு வருவோம். 10 வருஷத்துக்கு ஒரு லைவ்னு கண்டுபிடிச்சுப்போம். விட்டுற வேண்டியதான், அதான் குற்றம் முடிக்க மாட்டேன். ஒரு ஹதீச லைவ்னு விட்டுட்டு இருப்போம். 25 வருஷத்துக்கு நமக்கு தெரியுது ஒரு கிதாப் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, துருக்கியில ஒரு லைப்ரரியில இருக்குது, அதை கொண்டு பார்த்தா எடுத்து பார்க்க அங்க சரியான ஹதீஸ் இருக்குது, இது சரி என்று அமல் செய்யணும். அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன் முஸ்லீம் உடைய அந்த கொள்கை நாம இருக்கிறோம். அப்ப அந்த படிக்கு இந்த ஹதீஸ் இப்படி இதுதான் சரி. அப்ப எந்த விமர்சனமும் வராது, இதுல எந்த ஒரு கோளாறும் இல்லை. இப்ப இது அமல்படுத்துறது யாருன்னா நாங்க தான் அமல்படுத்துறோம், வேற எங்கேயுமே இது அமல்ல கிடையாது. இப்படி ஏன்னா அவங்களுக்கு தான் ஹிலாபத்தே இல்லையே, அவங்களுக்கு கட்டுப்பாடே இல்லையே, அது ஹிலாபத்தில் தானே. ஹிலாபத்து வந்தாலும் கட்டுப்பாடு தேவையில்லையா சொல்றாங்க அவங்க. அப்ப அவங்கள பார்வையில் ஹிலாபத்து வந்தாலும் கூட அந்த கலீபா கிட்ட சின்னத்தை ஒரு ஆள் பின்பற்ற தேவையில்லை, கடமை இல்லைங்கிறாங்க. இப்படி அவங்கள இதுகள் இருக்குது. இதுதான் இந்த ஹதீஸுடைய விஷயம். அப்ப இதுல ஒரு விஷயத்தை நாங்க வழங்கிக் கொள்ளணும் என்னான்னு கேட்டால், இந்த நாம சொன்ன நேரத்தோட அந்த குலபாக்கள் ஒரு நாள் உருவாக்கப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது நம்ப கூடாது. அதான் பாங்கு, தராவீகு, கல்யாணத்துல தொழுகிறது, சதாக்கு, மதுபானத்துக்கு 80 அடி அடிக்கிறது. அப்போ இவங்க இரண்டாவது கோஷ்டி வந்து குலபாக்கள் எடுத்துக்காங்க குரானத்துக்கு முரண் இல்ல, அது என்ன கேட்டால் பெருநாளைக்கு குளிக்கிறது, அதே போல இந்த இது பிரயாணத்தில் 4 தொழலாம். அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த பெருநாளைக்கு குளிக்கிறது ஒண்ணு தகப்பல்லா மின்னா ஓதுறது, இது குரான் நதிசிக்கு முரண் இல்லைங்கிறாங்க. இப்ப இதுல ஒரு விஷயம் பாருங்க, இந்த எல்லா கூட்டமும் ஒவ்வொரு கருத்தை வெளியிட்டுட்டு ஒரு விஷயம் இருக்குது, அது இஜ்மாவு சஹாபாவன் தான், அது சஹாபா இஜ்மாவு சஹாபாவன் தான், சஹாபாக்கள் இருந்தால் குலபாக்கள் வேண்டாம். அது ஏன்னா ஒரு இஜ்மாவு சஹாபா வந்தா பெரும்பான்மை குலபாக்கள் இது அங்க இருக்கும், அவங்களும் அதெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ரெண்டு விஷயம் வந்திருக்கு, இது அப்படியே எல்லாரும் தூக்கி தள்ளிட்டாங்க. அது என்ன? அவ குலபாக்களுக்கும் கூடிய உரிமை உண்டாக்க இருக்குது, சஹாபாக்களுக்கும் ஏலங்கிறீங்க, அப்ப ஏன் இதை விடுவீங்க? உதாரணம் தொழுகையில அத்தகையார், அத்தகையாத் எப்படி வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அத்தகையாத் ஓதி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு ஓதிக்காங்க. அல்லாஹ்வுடைய சாந்தி நபியே உங்கள் மீது உண்டாகட்டும். ஆனால் பின்னால சஹாபாக்கள் நபியுடைய மௌத்துக்கு பிறகு, அப்ப எல்லாரையும் அடிக்கான் அவுபக்கர்ல இருந்து, என்ன செஞ்சாங்களா? நபி மௌத்தா போயிட்டாங்க, உயிரோட இருக்கும் போது ஐயோ நபி உங்கள் மீது சொல்லலாம், இப்ப மௌத்து சொல்ல இயலாது என்று சொல்லி அதை மாற்றி அஸ்ஸலாமு அலன் நபி ரஹமத்துல்லாஹி ஓதினாங்களாம் அன்று இருக்கிறது. ஆனா இதை யாரும் எடுக்கிறது? அவங்களோட சின்னத்தானே எடுக்க மாட்டியாங்க. இதுல ஒரு சின்ன கூட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டு அது பரகாதே, பரகாதே இதுக்கு ஒரு கூட்டம் வந்துட்டு அன்சார் சுன்னா முஹம்மதியா அவங்க மட்டும்தான் இதை கொண்டு அமல் செய்யறாங்க. கடும் விமர்சனம் வந்துச்சு, இப்ப விட்டுட்டாங்களா இல்லையாங்கிற அல்லாஹ்வா நமக்கு தெரியாது. அவங்களை தொழுக புஸ்தகத்தை எடுத்து பார்க்கணும். ஒன்னும் அடுத்தது வருவது, அப்துல்லா இபின் மஸ்ஊத் என்ற சஹாபி, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த குர்ஆன் எடுத்து பார்ப்பாங்க, அதுல ஃபலக் அன்னார் இருந்தா கையால சுரண்டி தள்ளிடுவாங்களாம், சொல்லுவாங்கன்னா இது குர்ஆன் இல்ல அப்படின்னு. அப்ப குர்ஆன் 112 சூராதான், அப்ப இது ஏன் வந்துச்சு? இது மந்திரிக்கு அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் அதுஹிபில் பாஸ் மாதிரி நோய்க்கு மந்திரிக்க வந்ததை தவிர இது குர்ஆன் இல்லைன்னு அவங்க சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய குர்ஆனையும் சுரண்டிட்டாங்களாம், எங்கேயாவது குர்ஆன் இருக்கும் எடுத்து இருந்தா சுரண்டி விடுவாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு, நம்பகமான இது. ஆனா இதை யாரும் அமல் செய்யல, என்ன செய்வாங்க? விட்டுட்டாங்க. இது இப்ப குர்ஆன் 114ங்கிறாங்க. அப்ப நாங்க இருக்கிறோம், அந்த சஹாபி நாங்க இருக்கிறோம், இன்றைக்கு எல்லாரையும் அக்கீத உலகத்துல குர்ஆன் ஒரு ஹருஃபை மறுத்தால் காது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அலி இஸ்லாமியம் இருக்குது, அலிப் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா அவன் காதர், உலகத்திலே இருக்குது ஏற்றுக்கொண்டது. அதனால்தான் கத்தாபி கடாபி லிபியாவில் முந்தி ஒரு புஸ்தகம் எழுதுனா அது கிதாபுல் அக்பர், பச்சை புஸ்தகம் எழுதி அது ஒரு இடத்துல எழுதிந்தான் இந்த குர்ஆன பிழையா வழங்கி வச்சுக்காங்க முழு உலகமும் சொல்றாரு. அதுல குல் வருது குர்ஆன பல இடங்களில், குல் ஹுவல்லாஹு அஹத் குல் ஆஹு, இதை எடுக்கணும், இது குர்ஆன் இல்லைண்டாம். இந்த குல் என்ற சொல்ல அகற்றணும் அப்படின்னு. உடனே எல்லாரும் உலகமே கூடி அசர் பல்கலைக்கழகத்திலே வச்சு கடாபி காபிர் வகுப்புதான் இந்த குல் நிராகரித்தது. அந்த பத்துவா இருந்துச்சு, பிறகு தானால அழிஞ்சு போயிச்சு. தண்ணியில் எழுதின பத்துவா ஒரு சவுதி அவனுக்கு விசாவெல்லாம் கொடுத்து வந்து உம்ரான செஞ்சுட்டு போனான். ஒரு இத்தாலியில் போய் மையத்தை எடுத்தான் சில ஆள்கிட்ட கிறிஸ்தவ பெண்கள்ல. அப்ப அவன்கிட்ட மையத்தை இருக்குது, இவங்கிட்ட மையத்தில் உலகத்திலே. அப்ப ஒரு அழிவை மறுத்தாலும் காபிர் என்று ஒத்துக்கொண்டீங்க. அப்ப அப்துல்லா பின் மசூத் பதக் அன்னாசி ரெண்டையும் மறுத்திக்காங்களே, சுரண்டிக்காங்களே. இப்ப அவங்க யார் பத்துவா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க ஏதாது. அப்போ சொல்லுங்களேன் இது பொய் என்று. அவங்க அப்படி செய்யவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இந்த நாம மேல சொன்ன முழு புலபாக்கள் சஹாபாக்களுடைய சுன்னத் என்று சொல்லதெல்லாம் இது நடக்க இல்லை, பிழையாக எழுதி வச்சுக்காங்கன்னு ஒத்துக்கொள்ளுங்க. நாம சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை இல்லையே. ஏன் சஹாபாக்கள் மீது அவதூறு சொல்லுவானு சொல்றாங்க? நாம தான் சஹாபாக்களை பிழையா சொல்றோமா? விதத்தை செஞ்சாங்க, நாமளா சொல்றோம். நாம சொல்றோம் அவங்க செய்யவே இல்லைன்னு இல்லையா சொல்றோம். நீங்களே தானே அவங்களை விதத்துவாதி ஆக்கி வச்சுக்கீங்க. எப்படிலாம் செஞ்சாங்க 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 எண்பதுல அடிக்க. அப்ப உமர் விதத்தை செஞ்சுக்காங்க, முத்தலாக் உமர் விதத்தை செஞ்சுக்காங்க. நாங்க சொல்றோம் நவுது பில்லா ஒரு காலமும் கிடையாதுங்கிறோம். நாங்க அவங்க மீது படுதூறு சொல்லவே இல்லை. அப்போ இப்படி இந்த ரெண்டு விஷயத்துல அவங்க இப்படி எழுதி வச்சாங்க. கிட்டாபுல தெளிவா இருக்கு. இப்னு ஹஜர் முழு மக்களும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ் அந்த கலை அறிஞர் அவரு அவரு ஃபத்ஹுல் பாரியில இதெல்லாம் எழுதி வச்சுக்காங்க. இப்படி இருக்கு. எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கம் ஓதுறாங்க, மாட்ட மாட்டிக்காங்க. திருப்பி சொன்னா உலபாக்களுக்கு சுன்னத் இருக்குது, சஹாபாக்களுக்கு சுன்னத் இருக்குது. அப்ப இது சுருக்கம். இதை பத்தி நாம கரைக்கணும், நிறைய கரைக்கணும். இன்ஷாலா தேவைப்பட்டா இதுல என்ன சில விளக்கங்கள் இருக்குது, நாங்க அடுத்ததுல நாம் பார்ப்போம். இன்னொரு பாடத்துல இன்ஷாலா பார்ப்போம். தேவைப்பட்டால் இதோட எல்லாருக்கும் வழங்கி இருந்துச்சுன்னா சரி. இதுதான் இந்த ஹதீஸுடைய இது. இந்த அமைப்புல நாங்க இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இனி இதுல யாராவது இந்த பயான்களை கேட்டுட்டு இல்லை இல்லை இருப்பல அங்க பிடிக்கு இங்க பிடிக்கு ஆதாரம் இருக்குது இந்த கொண்டுகிட்டு வந்தா பாப்போம். கொண்டுகிட்டு வர ஏதாது, ஏன்னா அங்க அல்ல தெளிவாக போட்டுட்டான். அல் யௌம அக்மல்துலக்கும் ஒன்னு தரத்து வீக்கும் அம்ரேன், ரெண்டை விட்டு செல்கிறேன். அதோட முடிஞ்சது, யாருக்கும் கை வைக்க இயலாது, அவ்வளவுதான். இதுல உறுதியா முஸ்லீம்கள் இருக்கணும். அதனால அவங்களால கொண்டுகிட்டு வரவும் ஏடாதுன்னு நாம சொல்றோம். இதான் என்னுடைய சுருக்கமான விளக்கம். இதுல யாருக்கும் என்ன சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த முத்தலாக்கெல்லாம் அந்த அறிவிப்பாளர் பட்டியல் சரிங்கிறாங்க. 80 கசையடி சரி. நம்ம மேல சொன்ன பாங்கு எல்லாம் சரி, அறிவிப்பாளர் சரியாகிக்குது. இந்த தராவி இதுல மட்டும் அந்த பழையாளுக்கு நாம சொன்ன முந்தின கோட்டி உலகத்தில் ஆகக்கூட இருக்கிறாங்களே நாலு அவங்க சொல்றாங்க சரியான ஆதித்தான். உமர் கத்தாபு 23 தராவியை தொழுவிச்சது சஹீஹுங்கிறாங்க. ஏன் அவங்களோட நம்பிக்கை அவங்களுக்கு கூட்டையே நம்ம மார்க்கத்தில் ஒன்ன கூட்டிக்காம தனதும் அறிவிப்பாளர் சரிங்கிறாங்க. ஆனால் பின்னால் வந்த தௌஹீதுல சின்ன சின்ன குட்டி தௌஹீதுகள் இதை லைவுங்கிறாங்க. நாமளும் லைவுன்னு சொல்லலாம், சஹீ இல்லை. ஏன் சனதை பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லையே, நாங்க நபியேலையா பார்ப்போம். நபி தொழுதிக்காக 8-3-11-13 அவ்வளவுதான். உமர் கத்தாபு சொல்ல மாட்டாங்களே, நாம சொல்றோம். அப்ப இந்த சின்ன குட்டி தவகீதுகள் சனது லாயிக்குங்கிறாங்க. சவுதியில அவங்களும் இதை தவஹீதுல மெயின் மறுக்க லைவ் சொல்றாங்க, நூற்றுக்கு நூறு நம்பிக்கை இல்லை. ஏன் மக்காவில் 23 நடக்குது? 23 மட்டும் இல்ல, இன்னொரு இலாவுகள் புதிய கடவுள்கள் உருவாகி 46 ஆகிட்டாங்க. இப்போ மக்காவில் தராவி 46. அவ பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ ஹதீஸ் உண்மையில் அந்த ஹதீஸ் இல்லாது, அது ஹதீஸ் இல்லாது. ஏன்னா அதுக்கு சொல்றது வந்து வரலாறு. இந்த வரலாறுல இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் பட்டியல பலவீனமானவங்களுக்கு தான் லைவ் அது எடுக்கிறேன். இல்லை சஹியா வந்தாலும் நாம எடுக்க மாட்டோம். ஆனா நாலு மதுகப்பு சொல்றான் சஹி, அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க எடுக்கிறாங்க. நாலு மதுகப்புலையும் தராது 23 தான். பாருங்க நீங்க இந்தோனேசியா, அங்கங்க சவுதி, மொரக்கோ, சூடான், அம்பல் இருக்கிற இடம், மாலிக் இருக்கிற இடம், ஹனபி இருக்கிற இடம், ஷாஃபி இருக்கிற இடம், இந்தோனேசியா ஷாஃபி 23, பாகிஸ்தான் ஹனபி எத்தனை 23, சவுதி ஹம்பல் 23, சில பள்ளியில் நடக்குது 8-11. அதே போல நீங்க மொரக்கோலவே பாருங்க, அல்ஜீரியா, சூடான், அங்க மாலிக் அவங்களும் 23. வேற என்ன இருக்கிறா? என்ன சொல்றான்? சரியா கேட்கல, கேட்கல மட்டும் உங்களுக்கு. அது சரி, சகோதரர் சொல்றாங்க அவங்களும் பழைய தௌஹீது. என்னுடைய சகோதரர் 4 அமீர். அப்போ தௌஹீதுல ஆரம்பம், இலங்கைக்கு தௌஹீது உருவான 70 அப்ப இருந்து அவங்கள சத்தியான தீவிரங்கள் இருந்துச்சு. கல்யாண ஊர்களுக்கு போக கூடாது, அவங்க அறுக்கிறத பிரிவுகள் அறுக்கிறத திங்கக்கூடாது, அசல் இஸ்லாத்த குரான் ஹதீஸ பின்பற்றணும், விதத்துவாதிகளுக்கு பின்னுக்கு தொழக்கூடாது, தொழுக கூடாது, அதனால பள்ளிகளை வேறையா கட்டினாங்க, இவங்கிட்ட ஜும்மா கூடாது. சாவுலமீன் ஹாஜியான்னு ஒரு ஆள் இருந்தாங்க மன்னார்ல, அங்க கொண்டு தௌஹீத் அவதான். அவர் சொல்லுவார், கண்டிக்கு நான் போவேன், வெள்ளிக்கிழமை நான் தொட மாட்டேன் இந்த ஜும்மாவுக்கு போறதுக்கு பின்னுக்கு. ஏன் விதத்துவாதிகள் உண்மையாக வழங்கி வச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பிறகு இந்த சமூகத்தில் எதிர்ப்பு வந்த உடனே மாத்திட்டாங்க. மாத்தி இப்ப விதத்து இல்ல, சிறுக்குவாதிக்கு பின்னுக்கு சொல்லுறாங்க. சவுதியில போய் எப்படி சொல்லுறாங்க? கூட்டுத்தாவத்தை எழுப்பிட்டு ஓடுகிறது, கொனுவத்தில் கையை விட்டுட்டு நிற்கிறது. சரின்னு பார்த்தாலும் அவங்களை தொழுக்க கூடாது, இமாமை பின்பற்றணுங்க. ஏன்னா அவங்கள மார்க்கத்தில் கூடும். ஏன் நீங்க மதுகப்பு சரியில்லான்னு சொல்றீங்க? ஒரு மதுகப்பு இன்னொரு பின்பற்ற ரெண்டு ஈக்கில. அவன் முழுக்க முழுக்க அவங்களுடைய எல்லாம் குபுரி சிறுக்கு பிதத்து பெல. இப்ப மாறி இந்த மாதிரி அவங்கள சேர்ந்துக்கிட்டு தொழுகுறாங்க. இப்ப தௌஹீதுக்குள்ளேயே சிலவங்க சொல்றான், இது என்ன மார்க்கம் அப்படின்ட்டு. தொழக்கூடாதுன்னு சிலர் இருக்கிறாங்க, அவங்களும் சரியான உறுதி இல்லை. சவுதிக்கு போனா சரி, நான் கேட்கறது சவுதியில போய் தொழுவீங்க, அங்க இருக்கு பிதத்து இல்லையா? தெளிவான சிறுக்கு இருக்குது, கபரை கட்டி கபருக்கு மேல பள்ளியை கட்டி வச்சுக்காங்க. கேட்டா சொல்றான், அது சவுதி அரசாங்கம் கட்ட இல்ல, அது முந்தி துருக்கியர்கள் கட்டினதுதான் சொல்றாங்க. துருக்கியர்கள் கபூர் வணங்கிக்கலாம். சரி, துருக்கியர் வந்து கட்டிட்டு போனா உங்களுக்கு சக்தி இல்ல, துருக்கியர்கள் ஆபத்து இருந்து உங்களை அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தான் அந்த ஹலீஃபா முஷ்ரிக்கு, கபூர் வணங்கி வச்சுக்கொடுங்களேன். சரி, இப்ப உங்களுக்கு என்ன, எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கு உங்களுக்கு? அமெரிக்கா உங்களோட கைதானே, என்ன பயம் உங்களுக்கு? அப்ப யமன்ல போய் அடிச்சு கொள்றீங்க முழு பேரையும் அப்பாவிகளை யமனுக்கு போய், அங்க பயம் இல்லையா உங்களுக்கு? இந்த கபரை உடைச்சா உங்களுக்கு என்ன வரன்னு கேக்குறேன். உடைங்கட, மஸ்ஜித் நபவியில் உள்ள இதை உடைச்சி பழைய மறுமக்கம் கட்டுங்க. கபரை சும்மா வைங்க வெளியில, நபியோட காலத்துல இருந்த மாதிரி ஒரு சான் உயரத்துல. வைக்க மாட்டேன், ஏன்னா அவங்களோட கொள்கை அது, அது கபூர் எப்படி உடைக்கிறது அப்படின்னு இதுதான் முக்கியம். அப்ப அங்க எப்படி தொழுகிறது? அவங்க அடிக்கிறான் போலீஸ்காரன், சிறுக்கு ஆறாம், சிறுக்கு ஆறாம் உண்டு, அவங்க தொட்டு மோக்கிறான். இவனை பார்த்த இவன் அதை விட பெரிய சிறுக்குவாதி போலீஸ்காரன், புல் சேவு கரண்டைக்குள்ள உடுப்பு, அவன் தொழுகிறது இல்ல, அவங்களுக்கு அடிக்கிறான் சிறுக்கு சிறுக்கு ஆறாம் உண்டு. அப்ப அங்க போய் தொழு. அதனால இந்த பிரிவுகள்ல மார்க்கும் கிடையாது மருந்து, அவ்வளவுதான். தீர்ப்பம் இல்ல, ஒன்னும் இல்ல, தனி விஜயத்தி சிறுக்குவாதிகள் பின்னாலும் தொழுகிறாங்க, ஜனாதா தொழுகைக்கு போறாங்க, பெண் கொடுக்கறாங்கல்ல. எங்கட ஊர்ல அடிச்சு தௌஹீத் பேசினவங்க தர்ஜிமத்துல் குர்ஆன் 24 மணி நேரம் பேக்கில் இருக்கும். அப்படிப்பட்டவங்க தன்னுடைய பெண் பிள்ளைகளை சிறுக்குவாதிகளுக்கு முடிச்சு கொடுத்தியாங்க. பொய்த்தது இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அது முந்தி இப்ப இல்ல. அப்துல் வகுத்து மூலியம் அந்த குழப்பத்தை அவங்களுக்கு உண்டாகும். சொன்னா நான் பம்பாய்க்கு போனேன், பம்பாயில வந்துகிட்டு தௌஹீத் ஜமாத்து அந்த குராவிகளுக்கு பெண்ணுக்கு தொழுகிறாங்கன்னு சொல்லி இங்க வந்து சொல்லி எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு அதீசிலே விதத்துவாதியிடம் வணக்கம் தூக்கி எறியப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். அவனுக்கு எப்படி தொழுகுது? ஒருத்தன் ஒது இல்லாம தொழுகிறார், தொழுவுமா? இல்ல. அப்ப அவருடைய வணக்கம் பொகுவா ரத்து வந்திக்கு தூக்கி எறியப்படும். அவன் முஸ்லீமே இல்ல, எப்படி சொல்லு? ஒருத்தன் வந்துட்டு ஒரு வந்துகிட்டு ஒரு ராஜாண்டு ஒரு ஆள் வந்து தொழுவிக்கிறார், தொழுவோமா போய் நாம? அவன் அதே போல இவன முஸ்லீம் இல்லையே, வருவதை மார்க்கத்தை மாற்றியவன் உண்டு, அவன் எப்படி சொல்லுவீங்க நீங்க அவங்களுக்கு பின்னுங்க போய் முஸ்லீக்கு வருவது? அப்ப இந்த மாதிரி அவங்க இந்த இதை மாற்றி வச்சிருக்கிறாங்க. முந்தி நல்லா இருந்தாங்க, இப்ப ஒன்றும் இல்லை. அப்ப ஏன் இப்படி போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? ஏன் இந்த தௌஹீதுவாதிகள் சில விஷயம் அவங்ககிட்ட இல்ல, அடிச்சு குர்ஆன் அடி அது சரி, ஆனா இந்த இஜ்மாவை சபை உள்ளுக்கு இருந்துச்சு, அது நாமளும் ஆரம்பிச்சிட்டோம் 81 கூடாதுன்னு. அப்போ மற்ற விஷயம் சரியா, சிறுக்கு கூடாது, விதத்து கூடாது, சலாஞ்சலமா எல்லாம் சரி, சில விஷயங்கள் அவங்ககிட்ட இல்ல, பை அத் இல்ல. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த நபியுடைய அந்த பெயர் இல்ல, வேற பெயர். அடுத்தது இந்த மற்றவங்களை முஸ்லீம் இல்லைன்னு சொல்றது, ஆனா மூத்தா போன போய் அந்த மையத்தை பறிக்கிறது, நாங்க தெளிவிக்க போறோம் நம்மளோட குடும்பத்தில இருந்தா. அப்ப அவங்க முஸ்லீம் இல்ல மறுபடியும் பறிப்பான் நாம தெளிவிக்க, இப்படி சில குளறுபடிகள் இருந்துச்சு, அது தெரியாம இருந்திருக்கு, அது உண்மைதான். அப்ப அப்படி இருக்கும் போது ஏன் இந்த நிலைக்கு தௌஹீத் வந்து மாறினாங்கன்னு கேட்டால், இந்த சத்தியம் தோன்றியதற்கு பிறகுதான் அவங்க மாறினது, தெரியுமா தவிர இந்த சத்தியம் தோண்டிட்டு அவங்களுக்கு ஒன்னும் செய்யலாது, ஏன் கேள்விக்கு பதில் கொடுக்கலாது, சிறுக்கு கூடாதுன்னு நாம சொல்றோம். அதனால அவங்க பார்த்தாங்க அந்த சமூகத்தோட சேராம வேற எதுவும் செய்யலாது என்றுதான் சேர்ந்து இப்படி வழிகட்டு போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் எங்களை பாதுகாத்து நேர் வழி காட்டி இப்படி பல இதுகளை நாம தாண்டி 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 நாம வந்தோம். கடைசியில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று 1990 அல்லாஹ் தலை இதை காட்டி அதில் வந்து அதுக்கு பிறகு பல கட்டங்கள் வந்து அல்லாஹ்வோட உதவியை கொண்டு இந்த நேரான வழியிலே இருக்கிறோம். இது அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச பெரிய ஒரு அருட்கொடை, இது யாருக்கும் கிடைக்காது. அதனால தான் வருவது அல் ஜமாஅத்து ரஹ்மா வல் ஃபுர்கத்து அதாப், அவங்கள்ட ஜமாஅத்து கிடையாது, எல்லாம் பிரிவு தான், தண்டனையில் இருக்கிறாங்க. அப்ப நாம அல்லாவுக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கணும். அப்ப இதுல இந்த கருத்து முதல் வரக்கூடிய நேரத்தில் இப்படி நடக்கிறதுக்கு அவங்கிட்ட செயல்பாடுல இல்ல, அதனால அவங்கிட்ட கருத்து முதல் இருந்து கொண்டே இருக்குது. ஆனா நாங்க என்ன செய்யறோம்ங்கிறத பத்தி இன்ஷாலா அடுத்த பாடத்துல ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது, பார்ப்போம் இன்ஷாலா. பரவாயில்லையா? இப்ப இதை கொடுக்கறேன்.
ஒன்பது அஞ்சு அஞ்சு சரியா?
அதாவது அது ஒரு பாடம் நம்ம நடத்துவோம் இங்க இன்ஷால்லா. சபபு நுசூல்னு இருக்குது. சபபுண்டா காரணம், நுசூல்ண்டா இறங்குறது. ஒரு குர்ஆன் வசனம் இறங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், எல்லாத்துக்கும் இல்ல. சில குறிப்பிட்ட ஆயத்துகளுக்கும் சில குறிப்பிட்ட ஹதீஸ்களுக்கும் சபபு நுசூல் இருக்கும். இது நடந்தா அது இறங்கும். உதாரணம் இதுக்கு வச்சுக்கொள்ளுங்க, இப்ராஹிம் நபி கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, யாரெல்லாம் நீ எப்படி மௌத்தானவங்களை உயிர்ப்பிக்கிறான்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் கேட்ட, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல நம்பிக்கை இருக்குது, கொஞ்சம் அதை கண்ணால பார்த்து கொஞ்சம் நல்லா. அப்ப அல்லாஹ் சொன்னா, சில பறவைகளை எடுத்து துண்டு துண்டு அறிஞ்சு எல்லாத்தையும் போட்டு கடந்து கொண்டு மறையில வச்சுட்டு கூப்பிடுங்க, பறந்து வரேன். அதே போல செஞ்சு கூப்பிட்டாங்க, பேரை சொல்லி சொல்லி வருவது. அப்ப அவங்க சரி. அப்ப இந்த நான் இந்த பறவைகளை துண்டு துண்டாக அறிஞ்சு அதை வச்சு கூப்பிடுங்கன்ற ஆயத்து இறங்குறதுக்கு சபபு நுசூல் என்ன காரணம்? இப்ராஹிம் நபி கேட்ட, எப்படி உயிர்ப்பிக்கிறாய்? சரியா? அது இப்ப குர்ஆன்ல இருக்குது. அவங்க கேட்டது சிலது குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல வரும். இப்ப இப்ராஹிம் நபி எப்படி உயிர்ப்பிக்கிறாய்னு கேட்டாங்கள, அது வஹியா. அவங்க கேட்கும் போது அது வகையா? அதுல அப்படி சொன்னான், அப்படி கேளுங்க. என்ன சார் வகையா? இல்ல, இப்ப அது அதான் சொல்லிக்கா, இப்ப குர்ஆன் இருக்குது சரி, அந்த நேரம் அது வகி இல்லை. நாம சொன்ன விளக்க நாம சொல்லுவோம். இதே போல நபி முந்தி பைத்துல் மக்கதேசம் முன்னோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுது கொண்டு இருக்கும் போது இப்படி இப்படி பார்ப்பாங்க, இப்படி கிடைக்கிற. ஏன்னு கேட்டா, இந்த கிபிலாவை அதுல அந்த பக்கம் மாற்ற மாட்டான, காபாவின் பக்கம். அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்து பிறகு அல்லாஹ்வுல இறக்கி வச்சான், இப்ப உங்களுடைய முகத்தை காபாவின் பக்கம் திருப்புங்கள். திரும்பிட்டாங்க. அப்ப நாம சொன்னோம், அந்த நபி மேல மேல பார்த்தாங்க, அது வகையா? என்ன விளங்குது உங்களுக்கு? அது வகையா இல்லையே? அவங்க நினைச்சு பார்த்தது இப்ப குர்ஆன்ல இருக்குது, அப்ப அது வகி இல்லாது. அப்ப நாம சொன்ன, இது வகி இல்ல. இது ஒரு விஷயம் சொன்னது. அது மற்ற வழக்கு நம்ம புறவு பார்ப்போம். சிலது அந்த சவபு நுசூல் குர்ஆன்ல இல்லாமலும் இருக்கும். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் கேக்குறான், லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹ், அல்லாஹ் ஹலால் ஆக்கியது ஏன் ஹராம் ஆக்குகிறீர்கள் கேக்குறான். என்ன காரணம்? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இருக்குது. அது என்னன்னா, சில மனைவிமாரெல்லாம் ஒன்னா கூடி இவங்க அடிக்கடி ஜெயினபுட வீட்டுக்கு தான் போறாங்க, தேன் குடிக்கிறாங்க, இவங்க திட்டமிட்டு எல்லாரும் கூடி ஒரு முறை அவங்க வரவும் சொன்னாங்க, என்ன அவங்க வாயில இருந்து வாசம் அமைக்குது அப்படின்ட்டு அவங்க போகவிடாம ஆக்குறதுக்கு. மனித ரெண்டு வாயில பல இப்படி ஒவ்வொரு மனைவி போக போக எல்லாரும் குடி சொன்னாங்க. அப்ப நம்பிக்கை வழங்கிட்டு, இந்த தேன்ல என்னமோ ஒரு வகையான சிக்கல் இருக்குது, நான் இதுக்கு மேல தேன் குடிக்க மாட்டேன்ட்டா. அப்ப அல்லாஹ் இறக்குறான், ஏன் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராம் ஆக்குகிறீர்கள்? உங்களுடைய மனைவிமாருடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளவான்னு கேட்கிறான். இப்ப இந்த மனைவிமார்கள் திட்டமிட்டது வகையா? இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு வகையா இறக்கணும் அப்படி செய்யுங்க, அது வகி இல்ல, அது குர்ஆனையும் இல்ல. அதுதான் சபபு நுசூல் ஆயத்து இறங்குறதுக்கு காரணம், அது ஹதீஸ்ல இருக்கு. இதை நாம சொன்னோம். சரியா? வேற வழக்கமும் கொடுத்து அந்த சபபு நுசூல் குர்ஆன் விளங்குறதுக்கு தேவையும் இல்லை. இது இல்லாட்டியாலும் குர்ஆன் வழங்கலாண்டு. இந்த கிளிப்பு எப்படியோ போயிட்டது நம்மளோட முருத்தத்துக்கு எச்சாருக்கு. போன உடனே கண்ட மாதிரி நம்மள குறை சொல்லி பேசிக்காரு. எப்படின்னா, இவர் சௌபன் சொல்லி இல்லாம குர்ஆன் வழங்கலான்னு சொல்றாரு, அப்ப குர்ஆன தலைகீழாகத்தான் வழங்கணும் என்று கோபத்தில் கண்ட மாதிரி பேசி விட்டாரு. அப்ப இதுக்கு நாம பதில் கொடுக்க இருக்கச்சலையே அல்லாஹால ஒரு ஆளை கலப்பி விட்டா நீங்க பதில் கொடுங்க. அவர் ஒரு முருத்தத்து தான். என்ன அவரு பேசுறாரு, இது ஹிபத் ரஹ்மான் மௌலியுடைய பிழை, உமர் அலி மௌலி சொன்னது சரி. இந்த விஷயத்துல சரி, இவர் ஏன் இப்படி பழங்குறான்னு அவருடைய கோபத்துல அந்த அவர முருத்தது தான். அவர் இவருக்கு பதில் கொடுக்கிறாரு. கொடுக்கும் போது அதுல அவர் சொல்றாரு, அவன் பல உதாரணங்கள் காட்டினு இது எல்லாம் சரி, ஒன்னே ஒன்னு உமர் அலி மௌலவி பிள விட்டுட்டான். வகி இல்லைன்ற அது வகிதான். அது என்னன்னு கேட்டா மேல மேல பார்த்தது அது அவரு சொல்றாரு வகியா. அவர்கிட்ட பேசி என்னன்னு இதை யாரும் வகிம்பாங்களா? எல்லாருக்கும் விளங்குதானே, நபி மேல மேல பார்த்தது வகி இல்லைன்ட்டு விளங்குதானே. அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு பார்த்தாங்க அப்படி இப்படி. இது வகி இல்லையே, அவரு சொல்றாரு இதுல மட்டும்தான் உமரளி மூலை போல விட்டுட்டாரு, இத வகி இல்ல அது வகி தாங்குறாரு. இவ வழங்குது இவத்து நம்மட குரோதத்துல பேசினான்னு சொல்லி இவரு நம்மட குரோதத்துல எல்லாத்தையும் சரிந்தா ஒரு மாதிரி இருக்கமே, அதுக்காக டக்குனு இது வகி இல்லைன்னு போட்டு ஆபிட்டாரு. இது பச்சை பிழை அவருடைய, இது வகி இல்ல. இதுதான் அந்த விஷயம் பழங்கிட்டா. இப்போ அப்ப நாம சொன்ன வகி இல்ல, இவத்து சொன்னது குரான வழங்க ஏதாது, இவரு சொன்னாரு இது வகி அப்படின்னு. இதுதான் இந்த பிரச்சனை. இப்ப நமக்கு தெளிவாயிட்டு இருக்குதா? ஒட்டு தொகை இருக்குது. மூசா நபி சொன்னாங்க நான் அல்லாஹ் பார்க்க போறேன், ரப்பி அரிணி உன்னை காட்டு நான் பார்க்கணும். அல்லாஹ் சொன்னா பார்க்க ஏதாது, திருப்பி பல பிரச்சனை வந்து மலையை பாருங்க. இந்த மூசா சொன்னாங்க எனக்கு உன்னை காட்டு, இது வகியா? அல்லாஹ் சொன்னா பாருங்க சொல்லுங்க. தெளிவா பகல் சூரிய நாட்டம் விளங்குதே உங்களுக்கு என்ன சரியா போ அதான சொன்ன. இப்ப வகியா வந்துட்டு அதான் அப்ப சரி. அப்ப இதுல விளங்குது அவருக்கும் ஒரு சிக்கல் வர்றது இடம்பாடு இருக்கு. ஏன்னா இந்த விசுவாச அவரே சொல்றாள் இப்ப குரான ஈக்கு அதான் அப்ப சரி. என்னான்னு கேட்டா அப்ப வகி இல்ல, இப்ப அது குரான் வந்துருக்கு வந்துக்கிட்டா இது அல்லாட காலம் வகிதான். நாம சொன்னது சகோதரம் அந்த நேரத்தில் அது வகி இல்லன்ட்டு. அது அவங்க கோபத்தில் சொல்றது நாம இன்னைக்கு நாமள மறுத்துதான். நாம தானே அடிக்க சொன்ன வகிய பின்பற்றேன். அது ஒரு விரோதத்தில் இப்படி மக்களுக்கு மத்திய திசை திரும்பி மாத்திடாம அடிச்சு சொல்லிட்டோமே. இப்ப குரான் இருக்குது அதெல்லாம் எப்படி உயிர்ப்பிக்கிறா இருக்குது, எனக்கு அது காட்டுங்கிறது இருக்குது, எல்லாம் இருக்கு. சிலர் குரான் எல்லாம் அதிசல வந்து தேன் விஷயம் குரான் வரையில. ஆமா சாமிரி அந்த கண்டுபிடி நகையெல்லாம் எடுத்து போட்டு உருக்கி வச்சு கட்ட வச்சான், அது வகியா இல்ல? அவன் தானே செஞ்சான். இப்ப வந்திருக்கு குரான் அவன் செஞ்ச விஷயத்தை, இப்ப அது வகி இல்லைன்னு சொல்ல ஏதாவது. இப்ப அது வகிதான் குரான் இருக்குது. பத்தி பாபு நாளைக்கு சபுன்னு சொல்ல பத்தி வழக்கம் சொல்ல வேண்டி அவன் முடிச்சு விடுவோம். சுபஹான அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வதூப இலைக். எங்கட தமிழ்நாடு சகோதரர் கனி வந்தா இலங்கைக்கு முஸ்லீம்களை பார்க்கணும், இன்றைக்கு தான் வந்தீங்க சந்திச்சு கொடுங்க.